வணக்கம், நான் வண்ணன் பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம்.
வணக்கம் வண்ணன்.
இன்று நான் ராமலிங்க சுவாமிகளுடைய ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். ராமலிங்க சுவாமிகள், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி முதலிய ஏழு சக்திகள் எங்களை விட்டு விலகினால் தவிர நாங்கள் அம்பலத்தை ஆடுகின்ற அந்த ஆனந்த கூத்தனின் தரிசனத்தை காண முடியாது என்று கூறுகின்றார். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகின்றேன். நான் ஓவியங்களில் கண்டிருக்கின்றேன், ஆதிபராசக்தியின் காலடியிலே சிவபெருமான் விழுந்து கிடப்பதாகவும், ஆதிபராசக்தியினுடைய வலது கால் சிவபெருமானுடைய மார்பின் மேல் இருப்பதாகவும் ஓவியங்களில் கண்டிருக்கின்றேன். ரெண்டு கூட்டுகளும் ஒன்று வித்தியாசப்படுகின்றன. ஸ்ரீதேவி மணிக்கவும் தேவி மகாத்மியத்தில் இதை பற்றி ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா? சிவபெருமான் ஆதிபராசக்தியின் காலடியில் விழுந்து கிடப்பதாக தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டிருக்கின்றதா? எங்களை விட்டு விலக வேண்டிய சக்திகள் என்ன? ராமலிங்க சுவாமிகள் ஏன் இந்த சக்திகள் எங்களை விட்டு விலக வேண்டும் என்று கூறுகிறார் என்பதை தாழ்மையுடன் எனக்கு விளக்கமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
முதலாவதாக பல கேள்விகளுக்கு, முதலாவதாக பல திரைப்பட பாடங்களை பார்த்தால் சில படங்களிலே குறிப்பாக இந்த ராஜராஜேஸ்வரி சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தில் பார்த்தால் அம்பாளுடைய காலடியிலே சிவன் அமர்ந்திருப்பதாக அதான் அந்த கதை சொல்லுகின்ற இதில் வந்து அந்த சிவனை மிதித்திருப்பதாக அந்த காணப்படுகின்றது. அந்த சிவன் யார் என்று பாரு, அதான் சொல்றதே ஒரு சிவன் அல்ல, பல பேர் கன்ஃபியூஸ் பண்றது எல்லாத்தையும் வெல்கமே பண்ணி பல சிவர்கள் இருக்கிறார்கள்.
சிவன்கள்
ஆதிசிவன், ஆதிமுத்த சிவன், அனாதிமுத்த சிவன் அப்படி நிறைய பேர் இருக்கு. உதாரணமாக சொன்னால் இந்த ஆன்மாக்களுடைய இதிலே இந்த படைப்பு காலத்திலேயே அனாதியாகவே முத்தி நிலையில் இருக்கின்ற சில ஆன்மாக்கள் உள்ளன. இறைவன் அல்ல, ஆகமங்களில் பார்த்தா தான் தெரியும். There are certain souls, they have been freed from all the impurities from the beginning. அவர்கள் சிவபதம் அடைந்த நிலையிலேயே அந்த ஆதியிலே இருக்குது. அது சொல்றது ஆதி முத்த சிவன்கள், ஆதி முத்த சிவன்கள். இது ஞானப்பிரகாசுடைய சிவஞான சித்தியார் உரையிலே அவர் வறுமையாக அனாதிமுத்த சிவன் வந்து இறைவன் தான், அதாவது தொடக்கத்திலேயே எந்த விதமான பந்தங்களும் இல்லாமல் இருக்கிற சிவன் சிவன்
சிவன்
ஆதிமுத்த சிவன் இப்படி இருக்கிறார்கள். அது ஒன்று. பிற அவருக்கு கீழே வந்து அடுத்தடுத்த சிவன்கள் வருவார்கள். அதாவது வந்து அனந்தேஸ்வரர் இருக்கிறார், சப்தகோடி மந்திரேஸ்வரர்களுடைய தலைமையானவர் அனந்தேஸ்வரர், அனந்தேஸ்வர சிவன் சுத்த மாய புவனத்தில் இருக்கிறார். அதே மாதிரியாக ஸ்ரீகண்டருத்திரர் என்ற சிவன் வந்து அராக தத்துவத்தில் இருக்கிறார். இவருக்கு கீழே வந்து பார்த்தால் பிரகிருதி மாயில பார்த்தால் 108 புவனங்கள், 108 புவனங்களில் வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால் திசைக்கு ஒன்றாக 8 திசையிலையும் 80 புவனங்கள், 10 10 எட்டு திசைகளுக்கும் 10 10 புவனங்கள், 80 புவனங்கள், மேலே 10 புவனம், கீழே 10 புவனம், 100 புவனம்,
100 புவனம்,
100 புவனம். அதை விட எங்களுடைய பிரம்மாண்டம் 6 புவனம் அங்கே இருக்கு.
ஓ,
பிரம்மாண்டத்தில் இருப்பது காலாக்கிர எடுத்துட புவனம்,
ஓ
மற்றது குஷ்மாண்ட புவனம், மற்றது அடுத்தது வந்து எங்களுடைய அந்த குஷ்மாண்ட புவனம், காலாக்கிர எடுத்துட புவனம், அதுக்கு அடுத்தது பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம், இந்த அப்படி அந்த 6 புவனங்கள் அங்கே இருக்குது. இந்த 6 புவனங்களுக்கும் சேர்ந்து பிரம்மாண்டம் எடுத்து 6, உச்சியிலே வீரபத்திரருக்கு ஒரு புவனம், பத்திரகாளிக்கு ஒரு புவனம்,
ஓ
108 புவனம். இந்த 108 புவனங்களுக்கும் ஒவ்வொரு ருத்திரர் அதிபதி.
ஓமோ,
அது ருத்ர சிவன்,
ருத்ர சிவன்.
இனி இந்த சிவலோகத்திலே இருக்கின்ற ருத்ரர் இன்னொருவர்,
ஓ
மும்மூர்த்திகளில் ஒருவராக சொல்லப்படுகின்ற ருத்ரர். ஆகவே இந்த ருத்ரர்கள் எல்லாரையும் சம்ஹரிக்கிறது சிவன் தன்னுடைய சக்தியினூடாக. ஆகவே அங்கே இருப்பது பரசிவன் அல்ல. அதை நாங்கள் இறுதி யாங்காலந்தன்னில் ஒருவனே, இறுதி காலத்தில் ஒருவன் தான் இருப்பார். இருவருந்தம் இறுதி உறுதியில் நின்றார் என்னின் இறுதிதான் உண்டாகாதாம். சிவன் சக்தி ரெண்டுமே ஒன்றா நின்றார், உறுதியா நின்றார், இறுதி காலம் வராது. இது மகாசங்காரம் முதல் சொல்லி இருக்கின்றோம். மகாசங்காரத்திலே இந்த சக்தி சிவத்தில் அடங்கும். லலிதா சகஸ்ரநாமத்திலே தரும், லலிதா சமஸ்தானத்திலே தரும் இருந்து அதனால வரும். மகாசம்ஹார தாண்டவ சாட்சினே நமக, இறைவனுடைய மகாசங்காரத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பாள் கடைசியாக. அது முடிய அவளும் இறைவனிலேயே ஒடுங்குவாள். சக்தி சிவத்தில் ஒடுங்கும். பிறகு சிவத்தில் இருந்துதான் திருப்பி சக்தி வந்து அப்படி வருகின்ற திருப்பி வருகின்ற முறைமை காணப்படும். இது இறைவனுடைய தோற்ற ஒடுக்க அந்த உருவங்களில் ஒன்றாக காணப்படும். இந்த சக்தி தான் எங்களுடைய சிவலிங்கத்திலே இருக்கிற பீடம்.
ஓ பீடம், ஓ
அப்படியா என்று சொல்லுவோம். அது சக்தி, அதில் இருக்கிற லிங்கம் வந்து சிவம்,
சிவம்.
அப்ப சக்தி சவந்து சிவத்திலே ஒடுங்கம்
ஒடுங்கம்.
அதே மாதிரி இந்த லலிதா சகஸ்ட நாமம் இருக்கின்றது. லலிதா சகஸ்ட நாமத்தில் இருக்கிற முக்கோணம் வந்து சக்தி, அதில் முத்தியில் இருக்கிற புள்ளி வந்து சிவம். இது லலிதா திருசதி என்ற 300 மந்திரங்கள் இருக்கின்றது, அதில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ உச்சியிலே ஆக கடைசியிலே சிவன் தான் கடைசியாக இருப்பவன். அறுதியில் அரணே எல்லாம் அளித்தலால், அறுதியில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். ரெண்டு கோட்டு அடிச்சு அவளால் வந்த ஆக்கமே வாழ்க்கையெல்லாம், பிறகு அவளால் என்று சொல்லப்படுகிறது. அவை கடைசியிலே அவன் தான், திருப்பி வரையக்குள்ளே அவள்
அவள் அவனும் அவளும்
அவளுமாக இருக்கின்றது. அதே மாதிரியாக இறைவனுக்கு இன்னொரு மனம் இருக்கு, தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் என்று சொல்லி எங்களுடைய திருவாசகத்தில். தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன், சக்திக்கு ஒரு விதத்திலே இறைவன் வந்து கணவன் காதலன், இன்னொரு விதத்திலே சிவத்திலிருந்து சக்தி தோன்றுகின்றது, ஆகவே அவன் தகப்பன். இன்னொரு இடத்திலே சக்தியிலிருந்து சிவன் தோன்றுகின்றது, ஆகவே அவன் மகன். தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன், சக்திதான் சிவத்தை என்றும் சிவந்தான் சத்திதனை என்றும், உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரலாம் என்றும், அவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாவாள். சத்திதான் சிவத்தை என்றும் சிவந்தான் சத்திதனை என்றும், உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரலாம் என்றும், பவன் பிரம்மச்சாரியாவான் பான்மொழி கன்னியாவாள், பான்மொழி கன்னியாவாள் என்று சொல்லப்படுகின்றது. யாருக்கு இது புரியும்? தவந்தரி ஞானத்தோர்க்கே, தவத்தினர் சிறந்த ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான், சிவபுண்ணியம் பெற்று அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஞானத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இத்தன்மைதான் புரியும் அன்றே, இத்தன்மை அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது. அதே மாதிரியாக அதே மாதிரி என்னோட சொல்ல அபிராமி அந்தாதியிலேயும் வருகின்றது. இல்லாம இறைவனுடைய தாளடிகளை வணங்குகின்றவர்கள் வந்து எல்லாருடைய பிரம்மன் விஷ்ணு சிவன் எல்லாரும், அது வந்து பரசிவன் அல்ல, அந்த வளமையை கொண்டு கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை கண்டுகொண்டால் சிவலிங்க தத்துவம், ஸ்ரீ சக்கரத்தினுடைய பிந்து, மற்றது அந்த முக்கோணம் அதனுடைய தத்துவம், மற்றது இந்த உருவப்பட தத்துவம், மற்றது இந்த தத்துவம், இவ எல்லாவற்றையும் விளக்கி கொண்டால் அறுதியில் சிவன், அவன் தான் அளித்தல் மகாசங்கார். இப்போ சக்தி மகாசங்காரத்தில் வர முடியாது,
வர முடியாது.
அப்போ சிவன் தான் மகாசங்கார், ஆனால் அவளுக்குள்ளே அவள் ஒடுங்கி நின்று செய்விக்கின்றாள். பிறகு அவனிடமிருந்து அவள் வந்துதான் இந்த உலகம் அங்கே இருந்து வருதான், இறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் என்று போட்டு, பிறகு அவளால் வந்த ஆக்கமே வாழ்க்கையெல்லாம், பிறகு அவள்
அண்டு வருது.
அந்த தத்துவம் காணப்படுகின்றது. இதுதான் சிவ சக்தி தத்துவத்தினுடைய ஒரு விளக்கம், ஒரு முறை, ஒரு முறைமை காணப்படுகின்ற தத்துவமாக இருக்கின்றது.
இதுல சங்கரி என்றும் ஒரு வார்த்தை இருக்குதான,
சங்கரி சாமலை வாயசி,
அது சங்கரி,
சங்கரி சங்கரனுடைய சக்தி, சங்கரி,
ஓ சங்கரி,
சங்கரியினுடைய சக்தி சங்கரியாக காணப்படுறது. இந்த சிவசக்தி விளக்கம் வந்து நிறைய விளக்கம், இதுல ஒரு விளக்கம் தான் நான் இப்ப சொன்னது, இந்த இதுல சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம். இதே மாதிரியா அடுத்ததாக சொன்னார் இந்த ராமலிங்க சுவாமிகளுடைய திரை வழிபாடு. ராமலிங்க சுவாமிகள் நமது பிற்காலத்திலே வாழ்ந்த ஒரு
ஒரு
அரியவர். அவருடைய முறைகள் வந்து தேவார திருவாசகங்கள் முறைகளோடு ஒத்திருந்தாலும் பிற்காலத்தில் அதிலிருந்து வேறுபட்டு சில தனிப்பட்ட கருத்துக்களை வைத்தார். இது ராமலிங்க சுவாமிகள் பெர்செப்ஷன் ஆஃப் ட்ருத், அவர் கண்ட உண்மையே அவர் சொன்னார்,
அவர் சொன்னார்
அவ்வளவுதான். அதிலே முரண்பாடுகள் உண்டு. அதுலதான் இந்த ஏழு திரைகள், இன்றைக்கு ராமலிங்க வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமியார் கோயிலில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தில் அன்று ஏழு திரைகளும் விலகி ஜோதி தரிசனம் காட்டுவார், இறைவனை சோதியாக கண்டவர். அந்த ஏழு திரைகளுக்கு ஏழு நிறங்கள் உண்டு, அதில் ஒவ்வொன்றாக விலகும், கிரியாசக்தி ஞானாசக்தி ஒவ்வொரு சக்தி சக்தி அதெல்லாம் விலகி கடைசியாக திரியை காண்பது என்கின்ற முறை காணப்படுகின்றது. அதை இப்படி விளங்கப்படுத்துகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு இறைவனுடைய சக்தி வந்து விலகி விலகி காண்பதல்ல, இறைவனுடைய சக்தி பதிந்துதான் எங்களுக்கு இது வருகின்றது. சக்தி நிபாதம் எங்களுக்கு இப்போ தொழிற்படுகிற எங்களுடைய இச்சா ஞானா கிரிய சக்திகள் வந்து, அதாவது பவர் ஆஃப் மோட்டிவேஷன், பவர் ஆஃப் ஆக்ஷன், பவர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஆனமுரல் அத்தீர் ஆனவயர் அத்தனைக்கும் உண்டு. சின்ன எறும்பு கூட இவ்வளவு இன்டெலிஜென்ஸான வேலையெல்லாம் செய்யுது. இல்லையா? அது உண்டு. அதே மாதிரியாக இறைவனுக்கும் இந்த இச்சா ஞான கிரியா சக்திகள் உண்டு. இச்சா ஞான கிரியா சக்திகள் உண்டு சொல்லுவார்கள். இறைவனுடைய ஆதிசக்தியிலிருந்து அந்த பராசக்தியிலிருந்து ஒரு ஆயிரத்தில் ஒரு கூறு தான் ஆதிசக்தி. ஆயிரத்திலிருந்து ஒரு ஆயிரத்தில் ஒரு கூறு தான் ஞானாசக்தி. அதில் ஆயிரத்தில் ஒரு கூறு தான் கிரியாசக்தி. அதில் ஆயிரத்தில் ஒரு கூறு தான் ஞானாசக்தி. அப்படித்தான் வருகின்றது. இது எப்படி என்று சொன்னால், அழகாக உதாரணத்தில் சொன்னால், நாங்கள்லாம் நயாகரா ஃபால்ஸ் ட்ரிப் போகிறோம்.
ஆமாம்.
தண்ணி உடைக்குது, போய் ஃபோர்ஸில் விழுந்து வாயாகிட்டு தண்ணி குடிக்கலுமா?
இல்லை.
ஃபோர்ஸ் விழுகிற ஃபோர்ஸில் தொண்டை கிழிஞ்சு நாங்களும் போயிடுவோம்.
ஓ, போயிடுவோம்.
அது ஒரு எத்தனையோ இதுகளில் எடுத்த ஒரு சின்ன போத்தில் கிண்ணத்தில் எடுத்து தானே
குடிக்கலாம். அது மாதிரி
அதே மாதிரி இந்த அளப்பெரிய சக்தி எவ்வளவோ கூறு கூறாக பிரிந்து 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 தான் வருகுது. முதல்ல ஒரு கண்டெய்னரில் வர வேணும், பிறகு ஒரு பாட்டிலில் வர வேணும், பிறகு ஒரு கிண்ணத்தில் வர வேணும், பிறகு தானே இந்த வாயில் விட்டு குடிக்கலாம்.
ஓ,
பெரிய பவுசர்ல தண்ணி எடுத்து வாயில கவிட்டு குடிக்கல. அதே தான் இந்த தத்துவத்தில் அப்படித்தாக வருகின்றது. ஆனால் எங்களுடைய இச்சா ஞான கிரியா சக்திகளிலே இறைவனுடைய இச்சா ஞான கிரிய சக்திகள் பதிந்து ஒன்றித்து தொழிற்படுவதற்கு தடையாக எங்களை உயிரில கொஞ்சம் தடை இருக்குது, தவறை. அதுதான் எங்களுடைய இம்பியூரிட்டிஸ், ஆணவம். அது விலக எங்களுடைய ஆன்ம சக்திகள் ஆகிய இந்த இச்சாசக்தியில இறைவனுடைய இச்சாசக்தியும், எங்களுடைய ஞானாசக்தியில இறைவனுடைய ஞானாசக்தியும், எங்களுடைய கிரியாசக்தியில இறைவனுடைய கிரியாசக்தியும் பொருந்த எங்களுடைய சக்தி இறைசக்தி ஆகுது.
ஓம்
ஆன்ம சக்தி சிற்சக்தி ஆகுது, ஜீவன் சிவன் ஆகுது.
ஓ, ஜீவன் ஜீவனாக
ஜீவனாக.
புரியுதுதான்
இந்த சக்தி நிபாதம்,
சக்தி நிபாதம்,
சக்தி பதி. அது வருவதற்கு முன்னர் இப்போது உலக வாழ்க்கையிலே இதுதான் உண்மை, இதுதான் என்று சொல்லி எங்களுடைய வீடு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய நாடு, எங்களுடைய தேசம், எங்களுடைய சமயம், எங்களுடைய கோயில் என்றெல்லாம் எங்களை புகுத்த வைத்து ஓடி அடிக்கிறது வந்து இறைவனுடைய மறைப்பு சக்தி.
மறைப்பு சக்தி,
மறைப்பு சக்தி, துருதான சக்தி என்று சொல்லுவார். அந்த மறைப்பு சக்தி எங்களை இதுவிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. இது ஏன் கிட்ட எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபேஸ்.
ஓ, ட்ரீட்மெண்ட்.
ஓ, அம்மா தான் அங்கே எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு லட்டு இனிப்பு வகையெல்லாம் கிடையாது,
கிடையாது.
இந்த கொஞ்சம் வயிற்று கடுப்பு.
ஓ,
அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பட்டினி போடுறான்.
ஓ,
மருந்து கஷாயம் கொடுக்குறாங்க. இரண்டாவது இது மாறுறதுக்கு, இது மாறுற பிறகு அங்கே லட்டு கிடைக்கும்,
லட்டு கிடைக்கும்.
இப்போ லட்டு தின்ன ஆசையா என்று கேட்கலாம் நாங்கள். அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே எங்களை போக்கி, எங்களுடைய மலங்களை போக்கின பிற்பாடு அங்கால சடாரண்டு இறைவனுடைய அருட்சக்தி பதிந்த உடனே அப்படியே இந்த மலங்கள் எல்லாம் கழுவுப்பட்டு போன உடனே அப்படியே இறைசக்தி நம்மில் பதியும். அதுதான் நமது சைவ சித்தாந்த விளக்கம். ராமலிங்க அடிகளுடைய விளக்கம் வந்து நம்முடைய பாரம்பரிய அவேத ஆகம உபநிடத புராண மரபுகளுக்கு முரண்பட்டு நின்பதாலே தான் ஆறுமுகநாமலர் அதை எதிர்த்தார்.
ஓ,
இது அவர்களுடைய அருட்பா மருட்பா வழக்குகளே இருக்குது. நம்முடைய ஆலயங்களிலே ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல்கள் மிக அருமையான பாடல்கள் என்றாலும் ஆலயங்களிலே சைவ ஆலயங்களிலே
பாடுகின்ற
பாடல்கள் நல்லா இருக்கு. உரிமையுடன் எனது திருமணம் நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெற நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், மறுபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் என்கிற நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தர்ம மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் சண்முகத்தை
அருமையான
பாடல்கள்,
நல்ல அருமையான.
ஆனாலும் இந்த மரபு வித்தியாசத்தின் காரணமாக இங்காலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை.
ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பாடல்களை நானும் அறிந்திருக்கிறேன். ராமலிங்க சுவாமி என்ற பாடல்கள் அநேகமாக இந்த மரண வீடுகளில் பாடுவார்கள். ஒரு தத்துவ பாடல்கள் தான்
அதில் இருக்குது. பட்டத்தார் பாடல்கள் பொதுவாக பாடுவார்கள் ராமலிங்க சுவாமிகளுடைய. அவை அவர் ராமலிங்க சுவாமிகள் ஸ்பெர்செப்ஷன் என்று தான் நாங்கள் இதை கொள்ளும்.